அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இந்திய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை, பிறகு செய்தியரங்கில் ஒரிசாவை தாக்கிய புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள், பிறகு வடமாகாண சபைக்கு தேர்வான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிருப்தி உறுப்பினர்கள் 9 பேர் முல்லைத்தீவில் பதவியேற்கும் திட்டம் மன்னார் ஆயரின் தலையீட்டால் நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த செவி,
புரோன்சியல் கவுன்சில் அமர்வு வடமாகாண சபை, ஆகவே அதில் நீங்கள் முதல் மந்திரிக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாக்குறுதி எடுக்க வேண்டும், அதில் அதை விட்டு உயரமாக செய்ய வேண்டாம் என்று சொல்லி நான் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறேன்.
மட்டக்களப்பில் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க பொதுமக்கள் எடுக்கும் முயற்சிகள், தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடர் நிகழ்ச்சியில் நேதாஜி படையில் சேர்ந்த பர்மிய தமிழர்கள்
போயிருக்காரியா, நேதாஜி இந்த வழியில வந்து குதிரையில போவாரு,
அவன் இந்த நாட்டுக்கு அவர் வரல, இந்த மாதிரி சேரலன்னு சொன்னா சுதந்திரமே கிடைக்காது. இந்த ஆசியா கண்டத்துல கொடுக்க மாட்டான் வெள்ளக்காரன், அவர் போட்ட குண்டதான் அவன் பறிஞ்சான்.
உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறும்.
செய்தியறிக்கை வழங்குகின்றவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கின்ற ரத்தன்கர் கோவிலில் நடந்த துர்காதேவி விழாவின் போது ஏற்பட்ட ஜனசரிசலில் குறைந்தது 89 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய அதிகாரிகள் கூறுகிறார்கள். கோவிலுக்கு அருகில் இருக்கின்ற ஆற்றின் மேல் இருக்கின்ற குறுகிய பாலத்தில் மக்கள் முண்டியடித்ததில் சிலர் நசிப்பட்டு இறந்தார்கள். மற்றையோர் பெருகின்ற ஆற்றுக்குள் குதித்து தப்பிக்க முயன்ற பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். இங்கே பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்ற உள்ளூர் அதிகாரிகள் அவசர உதவி பணியாளர்கள் ஆற்றில் உடல்களை தேடி வருவதாக கூறுகிறார்கள். பாலம் உடையப் போகிறது என்று வதந்திகள் உண்டானதை தொடர்ந்துதான் அங்கு நெரிசல் ஏற்பட்டது என்று போலீசார் கூறுகின்றார்கள். ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி மேற்கொண்டதை தொடர்ந்து மக்கள் முண்டியடிக்க தொடங்கினார்கள் என்று உள்ளூர் செய்தி அமைப்புகள் தெரிவிக்கின்றன. பலத்த சூறாவளி ஃபெயிலினால் தாக்கப்பட்ட இந்திய கிழக்கு மாநிலங்களான ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் பகுதிகளில் பெரும் நிவாரணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மீட்புக் குழுக்கள் உடைபாடுகளுக்குள் உயிருடன் சிக்கியிருப்பவர்களை தேடி வருகின்றன. சூறாவளி மழையால் பல நகரங்கள் கிராமங்களுக்குள் வெள்ளங்கள் புகுந்திருக்கின்றன. எண்ணற்ற மரங்கள் வேரோடு சாய்க்கப்பட்டிருக்கின்றன. மின்கம்பங்களும் சாய்ந்து வீழ்ந்துவிட்டிருக்கின்றன. இருப்பினும் பல சாலைகளில் மரங்கள் ஏற்கனவே அகற்றப்பட்டுள்ளன. குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டதாக கூறுகின்ற இந்திய அதிகாரிகள் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் பயிர்கள் நாசமாகிவிட்டன என்றும் கூறுகின்றார்கள். சூறாவளி தாக்குவதற்கு முன்னதாகவே தாக்குதலுக்கு உள்ளாக இருந்த பகுதிகளிலிருந்து பெருமளவில் மக்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இந்திய வரலாற்றில் முன்னர் எப்போதும் நடக்காத அளவுக்கு அமைந்த இந்த பெரிய வெளியகற்றல் நடவடிக்கையால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. 1999 ஆண்டு இந்த பகுதியை தாக்கிய மிகப்பெரிய சூறாவளியில் 10,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவினுடைய அரச எதிர்ப்பு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய குழுவான சிரியன் தேசிய கவுன்சில் நாட்டின் உள்ளூர் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திலே ஜெனிவா நகரத்தில் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கின்ற சமரச பேச்சுக்களில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறது. அந்த குழுவின் தலைவரான ஜோர்ஜ் சப்ரா அவர்கள் சிரிய அரசாங்கத்தோடு பேசுவதற்கு எதிர்கூட்டணி போகுமென்றால் தாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வோம் என்று எச்சரித்திருக்கின்றார். சிரியாவின் மக்களுக்கு தொடர்கின்ற துன்பத்தின் காரணமாகத்தான் தங்களுடைய கட்சியான எஸ்என்சி கட்சி அதிபர் பஷார் அல் அசத் அவர்கள் பதவியிலிருந்து வீழ்த்தப்படுகின்ற வரைக்கும் சமரசங்கள் பேரங்களுக்கு செல்லவதில்லை என்று முடிவெடுத்திருப்பதாகவும் ஜோர்ஜ் சப்ரா தெரிவித்தார். காசா பகுதிகளிலிருந்து இஸ்ரேலுக்குள் வரக்கூட கிண்டப்பட்ட சுரங்கம் ஒன்றை கண்டுபிடித்து அழித்ததை அடுத்து காசாவுக்குள் கட்டடப் பொருட்கள் செல்வதை இஸ்ரேல் நிறுத்தியிருக்கிறது. இஸ்ரேலுக்குள் வந்து தாக்குதலை நடத்துகின்ற ஆட்களை கடத்திச் செல்லவும் பாலஸ்தீனர்கள் இந்த 1500 மீட்டர் நீளமான சுரங்கத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவிக்கின்றது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை மறுத்து பேசிய பாலஸ்தீன போராட்டக் குழுவான ஹமாஸினுடைய பேச்சாளர் ஒருவர் காசா பகுதி எல்லையை சுற்றி வளைத்திருக்கின்ற மிக கடுமையான எல்லை காவல் நடைமுறைகளை கெடுபிடிகளை நியாயப்படுத்துவதற்குத்தான் இஸ்ரேல் இந்த சுரங்க விஷயத்தை பூதாகரமாக்குகிறது என்று பிபிசிக்கு தெரிவித்தார். 2006 ஆண்டு ஹமாஸ் போராளிகள் சுரங்கம் ஒன்றுக்கால் இஸ்ரேலுக்குள் நுழைந்து இஸ்ரேலிய படைவீரர் ஒருவரை கடத்தி வந்து அவரை விடுவிப்பதற்கு பேரமாக நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களை விடுவித்திருந்தார்கள். ஈராக்கிய தலைநகர் பாக்தாத்தின் தென்பகுதியில் இருக்கின்ற ஷியா பகுதிகளில் தொடராக நடைபெற்ற கார் குண்டு வெடிப்புகளில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று ஈராக்கிய போலீஸ் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்தது 7 வெவ்வேறு நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருந்தன. மிகப்பெரிய தாக்குதல் ஹில்லா என்கின்ற நகரில் நடைபெற்றது. அங்கே அடுத்தடுத்து 2 கார் குண்டுகள் வெடித்ததில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டார்கள். குட் என்கிற நகரத்தில் 4 கார்குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்தன. பெரும்பாலும் இந்த கார்குண்டுகள் அங்காடி பகுதிகள் மற்றும் பஸ் நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருந்தன. நிறைவாக, பிரிட்டனின் லீட்ஸ் நகரத்து மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்கள் இருதய நோய் இயற்கை மரணம் எய்திய 5 வார வயதிருக்கின்ற குழந்தையொன்றின் சிறுநீரகத்தை எடுத்து ஒரு 22 வயது பெண்மணிக்கு வெற்றிகரமாக பொருத்தி அவரது உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு இந்திய குறிப்பு. பைலின் புயல் நேற்றிரவு ஒரிசாவில் கரையை கடந்தது. இதில் உயிரிழப்புகள் அதிகமில்லை என்றாலும் பொருள் இழப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போது மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. பைலின் வரலாறு காணாத பெரும் புயல் என்று எச்சரிக்கப்பட்டாலும் இது வரலாறு காணாத சேதங்களை உருவாக்கிவிடவில்லை. துறைமுக நகரான கோபால்பூருக்கு அருகே சனிக்கிழமை என்ற இரவு இந்த புயல் கரையை கடந்தபோது 250 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசியது. கடலும் பேரலைகளுடன் கொந்தளிப்பாக இருந்தது. வடக்கு ஆந்திராவிலும் தெற்கு ஒரிசாவிலும் கனமழை பெய்திருக்கிறது. சுழல்காற்றால் ஆயிரக்கணக்கான மரங்களும் மின் கம்பங்களும் சாய்ந்திருக்கின்றன. சேதச்சிறன் அமைப்பைச் சேர்ந்த தேவேந்திர சிங் தக் புயல் கரையை கடந்த போது இருந்த நிலைமையை பிபிசியிடம் விவரித்தார்.
And screeching winds and the force of the air outside the window was so strong that I could
Puril sumar iravu 10 manikku puyal vandu adan piragu 5 mani nerathukku vidama mazhai penjikitte irundhathu vegamaga kaatru veesiyathu kaatrinudaiya vegam miga balamaga irundhathu veettukulla irundha ennal jannalai thirakka kooda mudiyavillai periya irachalum sooravali kaatrum veesikondirundhathu
endrar Devendra Singh Tak. புயல் காரணமாக சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளும் ரயில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மீட்புப் பணிகளில் இராணுவமும் விமானப்படையும் ஈடுபட்டிருக்கின்றன. இதுகுறித்து கோபால்பூரில் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற விமானப்படையின் விங் கமாண்டர் ரவி.
Primary concern at the moment is to look for survivors. Communication has been crippled. We are not in touch with the district administration. It's very logical that this should have happened.
நாங்கள் தற்போது மீட்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி வருகின்றோம். உயிரோடு யாராவது எங்காவது சிக்கியிருக்கிறார்களா என்று பார்க்கின்றோம். தொலைத்தொடர்பு வசதிகள் முற்றாக குலைந்து போயிருக்கின்றன. எங்களால் உள்ளூர் நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை. உண்மையிலேயே நாங்கள் தொடர்பில் இருந்திருக்க வேண்டும். ரேடியோ மூலம் மறைமுக தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம்.
உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படாவிட்டாலும் பொருள் இழப்புகள் கணிசமாக இருக்கின்றன. கடலோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் பல சேதமடைந்திருக்கின்றன. பயிர்களும் கணிசமாக சேதமடைந்திருக்கின்றன. பிரிட்டனின் ஆக்ஸ்ஃபார்ம் தொண்டு நிறுவனத்தின் இந்திய திட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் அக்ஷய்குமார் பன்சல் தற்போது ஒரிசாவில் இருக்கின்றார். அங்குள்ள நிலை குறித்து அவர் பிபிசியிடம் விளக்கினார்.
The situation is really bad. Basically, people, those who are there in shelter, they have started coming back to their villages.
இங்கே நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. பாதுகாப்பான தங்குமிடங்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் விரைவில் கிராமங்களில் இருக்கின்ற தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பியாக வேண்டும். கிராமங்களில் இருக்கின்ற குடிசை வீடுகளை இந்த புயல் முற்றுமுழுதாக துவம்சம் செய்துவிட்டது. மீனவர்கள் கிராமங்களைப் போல குடிசைகளில் அதிகம் வாழ்கின்ற தலித் மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளும் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீடு திரும்பிய பிறகு மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவது மிக கடினமாக இருக்கும். பலருக்கு வீடு கிடையாது. அவர்களுக்கு உதவி அதிகம் தேவை
என்றார் அக்ஷய்குமார் பன்சல். அரசு நிர்வாகம் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் இணைந்த செயல்பாட்டால் உயிரிழப்புகள் இம்முறை மிக குறைவாகவே இருந்திருக்கிறது. கடந்த 1999 இதே பகுதியில் வீசிய பெரும் புயலில் 10,000 பேர் உயிரிழந்தனர். புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் அளிப்பதே அரசின் இப்போதைய முன்னுரிமை என்று ஒரிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த இலங்கை கண்ணோட்டம். வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் முன்பாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளாமல் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட 9 உறுப்பினர்களும் தனியாக முல்லைத்தீவில் பதவிப்பிரமாணம் செய்து கொள்வதாக அறிவித்த நிலையில் மன்னார் ஆயர் ராயப்ப ஜோசஃபின் தலையிட்டால் அந்த பதவிப்பிரமாண நிகழ்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மன்னார் ஆயரிடம் தொடர்பு கொண்டு இதுகுறித்து பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரச்சனை ஒன்று வந்திருக்குது, கொஞ்சம் இணக்கப்பாடுகள் குறைவாக செயல்பட்டதுனால ஆகவே உடனடியாக அவற்றை நான் பெரிய ஆற்றோடு முன்னோடு சேர்ந்து பேசி போட்டு அவர்களுக்கு நான் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அவர்களை விட்டு சத்திய பிரமாணம் செய்ய வேணாம். அப்ப 25 அங்க முதல் அமர்வு இருக்கின்றது, புரோவின்சியல் கவுன்சில் அமர்வு, வடமாகாண சபை. ஆகவே அதுல நீங்கள் முதல் மந்திரிக்கு முன்னால நீங்கள் கண்டிப்பாக வாக்குறுதி எடுக்க வேண்டும். அதுல அதை விட்டு உயரமாக செய்ய வேண்டாம் என்று சொல்லி நான் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறேன்.
முக்கிய தலைவர்களுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கின்ற அந்த செய்தியின் படி அவர்களுடைய பதில் எப்படி இருக்கிறது?
அவர்கள் நல்ல சாத்தியமாக பதில் கூறியிருக்கிறார்கள். நான் கேட்டுக் கொண்டிருக்கிறாவிட்டாலும் நீங்கள் செய்யுங்க சொல்லி நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன். ஆகவே அந்த விடயத்திலே அவர்கள் என்னுடைய சொல்ல கேட்பார்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்.
வடமாகாணத்துக்கான முதலமைச்சர் அமைச்சர்கள் தெரிவில் சில கட்சிகளை ஓரங்கட்டியிருப்பதாகவும் அனுபவம் மிக்கவர்களை ஓரங்கட்டியிருப்பதாகவும் இந்த பங்காளி கட்சிகள் பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது இந்த தொடர்பான குற்றச்சாட்டுகள் உங்களை எட்டி இருக்கின்றன.
ஆனால் அதில் இருக்கிற பிழை அல்லது சரி என்பதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஒரு அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய ஆக்களை தான் தெரிவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவரிடத்துல, தலைவரிடத்துல. இந்த கட்சிகளுடைய பகுதியிலையும் அவர்களுக்கு நியாயப்பாடு உண்டு, அதை நாங்கள் காலாவிடத்தில் தீர்த்து கொள்வோம். ஆனால் இப்பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பும் அபிலாசைகளும் இவர் எல்லாரும் ஒன்றாயிருந்து தங்களுடைய தேசியத்தை நிலைநாட்ட வேண்டும், சுயுரிமை உரிமையின் அடிப்படையில அந்த வடகிழக்கு என்ற அவருடைய பாரம்பரிய பிரதேசத்துல மக்களை ஆண்டு வளர்ச்சியடைறதுக்கு முன்னேறதுக்கு எங்களோட உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த அரசியல் தீர்வு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகத்தை மக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி நாங்கள் உண்மையாக ஒற்றுமையாகனாத்தான் அதை நிறைவேற்றலாம். ஆகவே இது மக்களுடைய பிரச்சனை. ஆகவே அதிலும் பார்க்க பெரிய பிரச்சனையாக வேற பிரச்சனை இருக்க முடியாது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வடக்கு மாகாண சபை தேர்தலை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற சிவில் அமைப்புகளில் நீங்களும் பங்கெடுத்திருந்தீர்கள். சக பங்காளி கட்சிகளுடைய பங்களிப்போடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த ஒட்டுமொத்தமான கட்சியை அந்த அணியை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சிகளிலும் உங்கள் தரப்பு இறங்கியிருந்தது. அந்த முயற்சிகளின் பின்னால் ஏற்பட்ட இந்த விரிசலை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகள் எதுவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதா?
உண்மையிலே அந்த ஒரு காரியத்தை கண்முன் வச்சுதான் நாங்கள் இவர்களை இந்த சத்திய பிரமாணத்தை முதலமைச்சருடைய பிரசன்னத்தில் செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கிறோம், அதை ஒத்துருக்கிறார்கள். ஆகவே இந்த விரிசல் வந்து குறைக்கப்படும், அது இல்லாத ஒழிக்கப்படும். மற்றது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பின் கீழே ஒரு கொள்கை திரட்டின் கீழே அவர் எல்லாரும் ஒன்றாக வந்து ஒரே கட்சி என்ற அந்த பெயரை வைத்து அதை அரசாங்கத்தில் அதை பதிவு செய்து அதன் அந்த ஒரே கட்சி என்றதை இயங்க வேண்டும் என்ற கனவு எங்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டு வருகிறது. அவை கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். இப்பொழுது உடனடியாக முதல் அமர்வு இடம்பெற்ற பிற்பாடு உடனடியாக நான் அதை பற்றி பேசி ஒன்று கூடி இதை பற்றி கைந்தும் நாம் சொல்ல இருக்கிறோம். அவர்கள் முந்தி பேசும் நாங்கள் இந்த விஷயமாக தேர்தலை முன்வச்சுதான் காலம் தாழ்த்தி பார்ப்போம்னு சொல்லி சொன்னார்கள் தெரியாது. ஆகவே இப்பொழுது அந்த காலம் கனிந்து விட்டது. ஆகவே நாங்கள் அவரோடு சேர்ந்து பேசி இந்த இந்த உண்மையை இந்த அது வந்து ஒரே கட்சியாக இயங்க வேண்டும். இப்படிப்பட்ட கவலைகள் அவ்வளவுக்குரிய சந்தர்ப்பங்கள் ஒரே கட்சியாக இருந்தால் ஒரு நாளும் ஏற்படாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் அவர்களை கொண்டு வருவோம்.
மன்னார் ஆயர் ராய்ப்பு ஜோசப் அளித்த ஸ்வீகட்டீர்கள். காமன்வெல்த் மாநாடு இலங்கையில் நடத்தப்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறது. காமன்வெல்த் அமைப்பின் அடிப்படை விழுமியங்களை இலங்கை மீறியிருக்கிறது என்பதை தாமும் உறுதி செய்ய விரும்புவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மந்திரன் பிபிசி சிங்கள சேவை செய்தியாளரிடம் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார். காமன்வெல்த் அமைப்பின் விழுமியங்களை இலங்கை மீறியிருப்பதாலேயே கனடாவும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கின்ற சுமந்திரன் கனடாவின் முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வரவேற்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக மட்டக்களப்பில் மட்டக்களப்பில் யானை தாக்குதலிலிருந்து தப்ப முயன்ற ஒருவர் முதலையிடம் சிக்கியிருக்கின்றார். இதே பகுதியில் நேற்று யானை தாக்குதலில் ஒருவர் இறந்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் யானை மனித மோதலில் தன்னை பாதுகாப்பதற்காக ஆற்றில் குதித்த 27 வயது விவசாயி ஒருவர் முதலையின் பிடியில் சிக்கி காயமடைந்துள்ளார். போருக்கு பின்னர் மீள்குடியேற்றப்பட்ட உருகாமம் கிராமத்திலே இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றும் இந்த கிராமத்தில் யானை மனித மோதலில் 12 வயது சிறுவன் ஒருவன் யானையின் தாக்குதலில் கொல்லப்பட்டான். கிராமத்தில் நடைபெற்ற மலைவண்டி பிரார்த்தனை நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக அந்த சிறுவன் உறவினர்களுடன் சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காட்டு யானைகளின் தொல்லை இரவில் மட்டுமல்ல பகலிலும் அதிகரித்து வருவதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள்.
பக்கத்துல காடும் தூரத்தில் எட்டி பார்த்திருக்காங்க, உத்து பார்த்திருக்காங்க, விளக்கந்த யானை ஒழுங்குனவன திரத்தி வந்துரு திரத்தி வந்து சின்ன பொடியை புடிக்கே சின்ன பொடியை ஏதோ தவறிட்டான், காலைல பிடிக்கிறது தவறி விட புடிச்சின காயம் பொடியனுக்கு பெரிய ஒடியன்னு நான் ஓடி வந்திருக்கேன். மரம் ஒன்று இருந்து குறுக்கால மரத்தை இடறி உளுந்த உடனே கொண்டு செஞ்சு யானை வந்து மிதிச்சு ஆள் தலை நொறுங்கி போயிடுச்சு. தலை பார்க்கல மூவம் மட்டும்தான். இன்றைக்கு இந்த தமிழ் பொடி அந்த மாடு தேடி போய்க்கலாம். காலையில் பால் கறக்கிற டைம் தானே, இப்போ கறவைக்கு மாடு வந்து தேடி போய்க்கலாம். தேடி போகல அப்புறம் தந்த நேற்று அடிச்சு எடுத்து அந்த ஏஜாலும் யானை நின்றுருக்கு. யானை சிறு தின்னு தான் திறத்த ஒரு ஓடி ஓடி இருக்காரு. ஓட ஆற்றுல குறுக்கால தண்ணி இருக்கு தானே, இவர் தண்ணியில் ஃபாயன்னு பாஞ்சிருக்காரு. ஃபாய முதல் எங்கிறந்த அவர் கவனிக்கும் முதல்ல ஆளை பிடிச்சி இப்போ ஆள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு
என்று கூறிய உள்ளூர் வாசியான இப்ராஹிம் ரஹீம் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்கள் காரணமாக தமது கிராமத்திலிருந்து சில குடும்பங்கள் மீண்டும் வெளியேறி விட்டதாகவும் இங்கு சுட்டி காட்டுகின்றார்.
காட்டு சைடுல இருந்தாலும் உங்களுக்கு ரோட்ல இருக்க சனம் தான் இருக்கு. இவங்க வனவிலங்கு பாட்டி சொன்னா வராங்க சார், வந்து வெளியே கொடுத்தே இருக்கிறாங்க, எறிஞ்சுனா போயிருது. அப்புறம் போயிட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து அட்டகாசம் பண்ணி இந்த உருவாத்துள்ள மக்களை இப்ப நியாயமான மக்கள் ஒழுங்கு கொண்டு ஆயிருக்கு சார். யானடா சுருத்தரா ஒழுங்கிருக்காங்க, யானத்துலதான் கொடுப்பேன்.
இதேவேளை செங்கலடி பிரதேசத்தில் குறிப்பாக செங்கலடி பதுளை நெடுஞ்சாலையை அண்மித்ததாகவும் காட்டு யானைகளின் நடமாட்டம் தற்போது காணப்படுகின்றது. இன்று காலை தொடக்கம் செங்கலடி கொடுவாம் மடுவில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளை அண்மித்த காடுகளில் காணப்பட்ட யானை கூட்டம் ஒன்று வன ஜீவராசிகள் துறை அதிகாரிகளினால் கண்காணிக்கப்பட்டு மாலையில் காடுகளுக்கு
விரட்டப்பட்டன.
என்றாலும் காடுகளுக்கு விரட்டப்பட்ட இந்த யானை கூட்டம் பின்னர் அதே இடத்துக்கு வருவதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர்.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு தமிழக செய்தி. தூத்துக்குடி அடுத்த கடல்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த ஒரு வெளிநாட்டு கப்பல் கடலோர காவல் படையினரால் நேற்று கைப்பற்றப்பட்டது. அந்த கப்பல் தற்போது தூத்துக்குடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
பல்வேறு ஆயுதங்களுடன் இந்திய கடற்பகுதிக்குள் நுழைந்த சீமேன் கார்டு எனும் வெளிநாட்டு கப்பல் ஒன்று நேற்று சனிக்கிழமை தூத்துக்குடி அருகே இந்திய கடலோர காவற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு தற்போது அது தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அக்கப்பல் மேற்காப்பிரிக்க நாடான சியாரா லியோனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என தெரிய வந்திருக்கிறது. அக்கப்பலில் மாலுமிகள் 10 பேரும் கடற்கொள்ளையரை எதிர்கொள்ளும் வீரர்கள் 25 பேரும் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அச்சிறிய கப்பல் உணவு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையின் காரணமாக இந்திய பகுதியில் ஒதுங்கி இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அதனுடைய நடமாட்டம் குறித்து உளவுத்துறை அளித்த தகவல்களின் பேரில் கடலோர காவற்படையினர் சுற்றி வளைத்திருக்கின்றனர். பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர்களிடம் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் உள்ளன என்பதை கடற்படை அதிகாரிகள் தெரிந்து கொண்டனர். இந்நிலையில் அவர்களை குறித்து சந்தேகப்பட எதுவும் இல்லை எனவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இன்னமும் அக்கப்பல் விடுவிக்கப்படவில்லை. கடலோர காவற்படையின் மூத்த அதிகாரி ஒருவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது விசாரணை இன்னமும் தொடர்கிறது, எதனையும் உறுதியாக சொல்ல முடியாது, சந்தேகங்கள் அனைத்திற்கும் விடை கிடைத்த பின்பே கப்பல் தன் பயணத்தை தொடர அனுமதிக்கப்படும் என்றார்.
நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 7 பாகம் தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். காந்தியின் அறப்போராட்டங்கள் மூலமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காது என்று கருதிய பலர் ஆயுத போராட்டங்களில் இறங்கினர். சுபாஷ் சந்திரபோஸோ ஒருபடி மேலே போய் தனியாக ஒரு படையை அமைத்து பிரிட்டிஷ் இராணுவத்துடன் மோதினார். தென்கிழக்கு ஆசியாவிலும் அதிலும் குறிப்பாக பர்மாவில் இருந்த தமிழர்களே போஸின் படைக்கு முதுகெலும்பாக இருந்தனர்.
போயிருக்காரியா நேதாஜி இந்த வழியில் வந்து குதிரையில் போவார், சில நேரங்களில் வண்டியில் போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நேதாஜி அங்கே ஒரு வீடு இருந்தது. எந்த வீட்டில் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. 3 வீடு.
நேதாஜியோடு தொடர்புடைய இடங்களை நமக்கு காட்டுகின்றார் இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்த லெப்டினன்ட் பெருமாள்.
பர்மாவில் இதுதான் நம்ம நேதாஜி அவர்கள் முத முதல்ல வந்து முகாம் அமைச்சு நம்ம ஐஎன்ஏ மிலிட்ரி ட்ரைனிங் இங்கே தான் கொடுத்தது. இதுதான் நாட்டுக்கோட்டை செட்டியார் ஹைஸ்கூல். இன்னமும் அதில் அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது. நேதாஜி இங்கே வந்து
தற்போது 88 வயதாகும் இவர் நேரடியாக போர் முனைக்கு செல்லவில்லை.
பிரபகண்டா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அப்போ 18 வயசாக இருக்கும்போது ஒரு வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் போய் சொல்லி நம்ம நாட்டுக்கு அவண்டி பாடுபடணும், நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபடணும் அப்படின்ட்டு போய் வீட்டு வீடு பிள்ளைங்களை நாங்கள் போய் கூப்பிடணும். சில பிள்ளைங்கள அனுப்ப மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க எங்களையே பார்த்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுங்களும் வந்துடுவாங்க. இதுலேருந்து செலெக்ஷன் பண்ணி பெருசுக்கு அனுப்புவாங்க.
ரங்கூனில் இருக்கின்ற வசதிகள் இல்லாத ஒரு வீட்டில் வசிக்கும் 94 வயதான முத்துவேல் புதுக்கோட்டையில் பிறந்தவர்.
இதான் வந்து ஜெயில் சர்டிஃபிகேட். ஜெயிலில் இருந்ததுக்கு ஜெயிலில் இருந்ததுக்கு இது ஒரு
ஐஎன்ஏ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இடத்துல வச்சிருக்கோம்.
நேதாஜி மற்றும் ஐஎன்ஏ குறித்த படங்களையும் பத்திரிகை செய்திகளையும் பொக்கிஷமாக இவர் பாதுகாத்து வருகின்றார்.
சுதந்திரம் பாடுபட்டோம். எப்படா சுதந்திரம் கிடைக்கும், எப்போ போகணும்னு யோசிச்சது. 15 வயசுல வந்துட்டோம்ல, 15 வந்து இங்கே தான் இருக்கேன்.
அப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க ஐயா?
நான் வந்து கணக்கு வேலை, அக்கௌண்ட்ஸ் தொழில் செஞ்சேன். கக்கிரிகள் அதை இதை வச்சுட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு மனசில் தோணுச்சு, விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு சேர்ந்தேன். அந்த நேரம் குடும்பங்களும் ஒன்றும் இல்லை, கவலைப்படல.
அப்போ போரில் செத்துருவோன்னு பயப்படலையா?
அந்த பயப்பட இல்லை. இங்கே குண்டு வந்து விழுகிறது அப்புறம் அப்போ சாக மாட்டோமா? குண்டு போடுறாங்க தலைக்கு மேலே வந்து. அப்படி சாரு
அங்கிட்டு speaking to Indians in East Asia, my countrymen in East Asia, while I am in Tokyo, I desire to address...
1940களில் தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகள் ஜப்பான் வசம் இருந்தன. ஜெர்மனியிலிருந்து ஜப்பானுக்கு நீர்மூழ்கி கப்பல் மூலம் பயணம் செய்து 1943 ஜப்பானை சென்றடைந்தார் சுபாஷ் சந்திர போஸ். அதன் பிறகு ராஜ்பிகாரி போஸால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய லீகின் தலைமை பொறுப்பை அவர் ஏற்றார். ரத்தம் சிந்தாமல் விடுதலையை பெற முடியாது என்பதை தெளிவுபடுத்தினார்.
Only when the blood of freedom-loving Indians begins to flow, will India attain her freedom. Inqilab Zindabad. Azad Hind Zindabad.
நாடு கடந்த அரசாங்கத்தை உருவாக்கிய போஸ் தனி வங்கிகள், செய்தித்தாள்கள் போன்றவற்றை ஆரம்பித்தார். வானொலி மூலம் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களிடம் பேசினார். படைக்கு ஆள் சேர்த்தார்.
And every patriotic Indian must advance towards the field of battle.
இந்திய தேசிய ராணுவத்திற்கு தென்கிழக்கு ஆசியாவில் வாழ்ந்த தமிழர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியிருப்பதாக கூறுகின்றார் சுபாஷ் சந்திரபோஸின் ஒன்றுவிட்ட கொள்ளு பேரனும் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பணியாற்றும் பேராசிரியருமான சுகதா போஸ்.
பர்மா வாஸ் தி ஸ்பிரிங் போர்ட் ஃபார் தி லாஸ்ட் வார் ஆஃப் லிபரேஷன் தட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேஜ்ட் பிட்வீன் 1943 அண்ட் 1945.
பர்மா தான் 1943 ஆண்டுக்கும் 1945 ஆண்டுக்கும் இடையேயான கடைசி போருக்கான தாக்கும் தளமாக இருந்தது. தெற்காசியாவில் வாழும் இந்தியர்களில் தமிழர்கள் தான் அதிக அளவிருந்தார்கள். நேதாஜியும் பிரிட்டன் செயல்படுத்தி வந்த மார்ஷியல் ரேஸ் என்கிற தேரியை நிராகரித்தார். அதாவது சீக்கியர்கள், பத்தான்கள், பஞ்சாபிகள், ராஜபுத்திரர்கள் என சில சமூகத்தினரே சண்டைக்கு லாயக்கு என்று நினைத்து அந்த சமூகத்தவர்களைச் சேர்ந்தவர்களை மட்டுமே பிரிட்டிஷ் அரசு அதிக அளவில் இராணுவத்தில் எடுத்தது. ஆனால் நேதாஜியோ அதிக அளவிலான தமிழர்களை தனது படையில் சேர்த்து கொண்டார். பர்மிய தமிழர்கள் பலரும் அதிக அளவில் தாமாகவே முன்வந்து படையில் சேர்ந்து கொண்டனர். பெண்கள் படையான ஜான்சி ரெஜிமெண்டில் ஒரு சில வங்காளிகளைத் தவிர மற்ற அனைவருமே தமிழர்கள்தான். இந்த படையின் தலைவர் லக்ஷ்மி சுவாமிநாதன், சிங்கப்பூரைச் சேர்ந்த சத்யவதி தேவரும், மலேசியாவைச் சேர்ந்த ஜானகி தேவரும் அந்த படைப்பிரிவில் முக்கிய பங்காற்றினார்கள். ஜானகி பின்னாளில் மலேசியா செனட்டின் உறுப்பினராகவும் இருந்தார்.
இரண்டாம் உலகப் போரின் போது மேற்கத்திய இராணுவங்களே பெண்களை போர்க்களத்துக்கு அனுப்பவில்லை. பெண்களை நேதாஜி படையில் சேர்த்தது பெண்களின் சமூக அந்தஸ்தை பெருமளவு உயர்த்தியதாக சென்னையில் பிறந்த லக்ஷ்மி சுவாமிநாதன் ஒரு செவியில் குறிப்பிட்டிருந்தார். ஆயுதம் ஏந்தி போருக்கு புறப்பட்டுச் செல்வோர் திரும்பி வருவது நிச்சயமல்ல என்பதை நேதாஜி தனது வீரர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இடையூறுகளை பற்றி கவலைப்படாமல் அவரின் பின் பலர் சென்றனர். செட்டியார்களோ பொருளுதவி செய்தனர். இதுகுறித்து ராமநாதன் செட்டியார்.
நாச்சி பிச்சாங்கல்லி இன்னொருத்தர் மதவெட்டி ரங்கநாதன் செட்டியார், ரெண்டு பேர் வந்து எல்லா கடைகளையும் செட்டி வீட்டு கடையில் கூப்பிட்டு வசூல் பண்ணாங்க. இந்த செட்டியாருடைய வரவசூல் அவங்களுக்கு தான் தெரியும்னா அவங்க ரெண்டு பேரும் எல்லா சொத்தையும் அங்கே ஐயன் கொடுத்துட்டாங்க. எங்கள் மொழ வெட்டி செங்கல் வச்சுலாம் ஒப்பிச்சுட்டான், நாங்களும் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எல்லாரையும் கூப்பிட்டு முளை கொடு இல்லைன்னா கொஞ்சம் கடைசியாகவே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தலாம் பேசுவாங்க. பேசி எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி அந்த இராணுவ செலவுக்கு அவங்க தயார் பண்ணாங்க.
நேதாஜி இந்திய விடுதலை போருக்காக
ஹிட்லரிடமும் ஜப்பானிடமும் உதவி கேட்டதெல்லாம் சரியா தவறா என்ற வாதங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அவரின் படை நடவடிக்கையால் விளைந்த பயன் என்ன என்பதும் கேள்விக்குரியதாகத்தான் இருக்கிறது.
அவர் மாதிரி ஆள் கிடையாது. இப்போ சிங்கம் சிங்கம்னா அவர் தான். அவன் இந்த நாட்டுக்கு அவர் வல்ல இந்த மாதிரி யுத்தத்தில் சேரலன்னு சொன்னால் ஒரு சுதந்திரமே கிடைக்காது. இந்த ஆசியா கண்டத்துலேயே ஆசியா சுதந்திரம் கிடைக்காது, கொடுக்க மாட்டான் வெள்ளக்காரன். அவர் போட்டு குண்டுல தான் அவன் பறிஞ்சான்.
இப்போ நேதாஜி இறந்து போயிட்டாருன்றாங்க, உயிரோடு இருக்காருன்றாங்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க?
அவர் இவ்வளோ நாளைக்கு இருக்க முடியாது. இருந்தாலும் இவ்வளோ நாளைக்கு இருக்க முடியாது. அப்போ
அந்த விமான விபத்துலேயே அவர் இறந்துருப்பார் நினைக்கிறீங்களா?
நான் நினைக்கிறேன்.
கதம் கதம் படாய குஷி கீத காய ஜிந்தகி ஹை கோம் கீத கோம் பே லுடாய கதம் கதம் படாய.
கோஹிமா இம்பால் போன்ற இடங்களை அடைந்த இந்திய தேசிய ராணுவம் பிரிட்டிஷின் எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கியது. அடுத்த சில மாதங்களில் ஒரு விமான விபத்தில் நேதாஜி மறைந்ததாக செய்திகள் பரவியதும் ஐஎன்ஏவும் பெருமளவு சிதைந்து போனது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஐஎன்ஏவில் இருந்த பல வீரர்கள் தத்தமது நாடுகளிலேயே இருந்துவிட்டனர். பர்மாவில் 60களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் வேணுகோபாலன் போன்ற சிலர் இந்தியா திரும்பினர்.
நான் 1926 ரங்கூனுக்கு அருகில் உள்ள நியோவாங் என்ற பர்மிய கிராமத்தில் பிறந்தேன். என்னுடைய தந்தை மிகப்பெரிய நிலக்கடாராக இருந்தார். 43-45 ஜப்பானியர் பிடிக்கிறதும் பிரிட்டிஷ்காரர் பின்வாங்குவதும் திரும்ப பிரிட்டிஷார் பிடிப்பதுமாக இருந்த பர்மிய நாட்டின் சட்டம் ஒழுங்கு கெட்டு நாங்கள் அந்த கிராமப்புறங்களிலிருந்து தலைநகரை நோக்கி வந்துவிட்டோம். அது மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்தபோது நேதாஜியுடைய யுத்த நடவடிக்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லியும் யுத்த நடவடிக்கைகளுக்கான நிதிகளை திரட்டி கொண்டும் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தோம். 45 வரைக்கும்
நீங்க நேதாஜியா பர்மாவில் பார்த்தீங்களா? ஏன்னா ஐஎன்ஏ அங்கே முக்கியமான ஒரு செய்தி இருந்தது, அந்த நினைவுகள் ஏதாவது இருக்கா?
இருந்த இடத்துல அவர் வருவார். அதாவது திங்காஞ்சன் மியோமா கவுன்சில் கிட்ட இருந்த ஒரு மைதானத்துக்கு குதிரையில் வந்து அப்போக்கப்ப இவங்க சிப்பாய்களை சந்திச்சுட்டு போவார். அவ்வளோதான், எல்லாரோடையும் சந்திச்சு பேசிக்கிட்ட வாய்ப்பு கிடையாது. அவரை பார்க்குறதே கடவுளை பார்க்கறது மாதிரி. எப்பயோ ஒரு தரம் வருவார், எல்லாரும் சூழ்ந்து அவருக்கு ஜெயஹிந்த் சொல்லி மரியாதை பண்ணுவாங்க.
தற்போது சென்னையில் வசிக்கும் வேணுகோபால் போன்றோருக்கு இந்திய அரசு மாதந்தோறும் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் அளிக்கிறது. சில மாநில அரசுகளும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் ஓய்வூதியம் கொடுக்கின்றன. ஆனால் பர்மாவிலேயே தொடர்ந்து இருப்போருக்கு தியாகிகளுக்கான ஓய்வூதியம் அளிக்கப்படுவது கிடையாது. இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே தியாகிகளுக்கான ஓய்வூதியம் அளிப்பது என்று மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக விடுதலை போராட்ட வீரர்கள் தொடர்பான விடயங்களை கவனிக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தமிழோசையிடம் தெரிவித்தார். இந்த முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிறார் பெருமாள்.
மன்மோகன் சிங்க்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுதந்திரம் கிடச்சி எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க, எல்லோரும் வந்துடுங்க அப்படின்றாங்க. என் வீட்டில் இப்போ 17 பிள்ளைகள், பெரிய ஃபேமிலி, இதெல்லாம் விட்டுட்டு நான் போக முடியாது. இன்றைக்கி பிரிட்டிஷ் ஆர்மியில் உள்ள நேபாளியர்களுக்கு அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கே பர்மாவில் கூட கொடுத்தான். ஏன் நம்ம இந்திய நாடு கொடுக்கக்கூடாது? எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 500 பேர் இருப்பாங்களோ, 200 பேர் இருக்காங்க.
வெளிநாட்டில் இருந்த இந்தியர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு உரிய முறையில் நினைவு கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் சுகதா போஸ்.
INA veterans were for the first time given pension by Indira Gandhi's government after 1969-70.
Indira Gandhi தலைமையிலான அரசு 1969-70களில் ஐஎன்ஏ வீரர்களுக்கு முதல் முறையாக ஓய்வூதியம் அளித்தது. இந்திய அரசு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாராளமாக இந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது குறித்த கொள்கைகளை இந்திய அரசு மறு ஆய்வு கூட செய்யலாம்.
நேதாஜி மற்றும் இந்திய தேசிய ராணுவத்தின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒரு நினைவு சின்னத்தையும் ரங்கூனில் இந்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஐஎன்ஏ வீரர்கள் விரும்புகின்றனர்.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடர் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியையும் இதற்கு முன்பு ஒலிபரப்பான 6 பகுதிகளையும் நேயர்கள் இணையதளம் மூலமாக கேட்கலாம். இனி தலைப்புச் செய்திகள்.
இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கின்ற ரத்தன்கர் கோவிலில் நடந்த துர்காதேவி விழாவின் பொழுது ஏற்பட்ட ஜனசரிசலில் குறைந்தது 89 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பலத்த சூறாவளியான ஃபெயிலினால் பாதிக்கப்பட்ட இந்திய கிழக்கு மாநிலங்களான ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் பகுதிகளில் பெரும் நிவாரணப் பணிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.